வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாலகுமாரனின் மற்றொரு சிறுகதை இது. சிறுகதையின் பெயர் தோற்றுப்போனவன். திருவரங்கத்துக்கு போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்துவிட்டார்கள். வயதானவர்களை தவிர, பெண்டு பிள்ளைகளை தவிர, கிராமத்திலிருந்து அத்தனை பேர்களும் திருவரங்கத்திற்கு போயிருந்தார்கள். அந்த பெண்ணை தந்த பல்லக்கில் அமர்த்தி பட்டுத்திரைகள் மூடி வெண் சாமரமும் பரந்த வெள்ளை குடையும் ஒற்றை முரசுமாய் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருவரங்கம் வரை நடந்தே போய்விட்டு வந்தார்கள். குதிரையோ யானையோ கூட வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்ணின் வாகனத்தை தவிர அவள் ஏறிய தந்த பல்லக்கை விட உயரமானதாகவும் விரைவானதாகவும் போகும் வாகனம் கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அத்தனை பேரும் மாற்றி மாற்றி பல்லக்கை தூக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஊர் பெரியவர்கள் இட்ட இந்த கட்டளையை எதிர்த்து யாரும் பேசவில்லை. இது எதிர்த்து பேசும் விஷயம் இல்லை. திருவரங்கம் போய் சேரும் வரை இது என்னவாய் முடியும் என்று யாருக்கும் தெரியவில்லை. திருவரங்கம் கோயிலுக்குள் போன உடனேயே அது நடந்துவிட்டது. பல்லக்கோடு காவிரியில் இறங்கி இடுப்பாழம் வரை ஆற்றில் நகரும் போதே மாற்றி மாற்றி பல்லக்கு தூக்கிகள் முழுக்கு போட்டு நேரே கோயிலுக்கு போய் பல்லக்கை இறக்கி பட்டு துணியை அகற்றி பூங்கோதையை நிவேதனம் பண்ணுகிற மாதிரி பெரியாழ்வார் சுவாமிக்கு எதிரே நீட்டியது மட்டும்தான் ஞாபகம் இருக்கிறது. பெரியாழ்வார் கதறி அழுத போது பயமாகி போய்விட்டது. பல்லக்கில் இருந்த பூபதியை மாதவராயன் குறுக்கி விசாரித்தான். பூபதி தலையை குனிந்து அதாவளதான் என்று சொன்னான். பூங்கோதை சுவாமியிடம் போய்விட்டாளாம். மாதவராயனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. பூங்கோதையை அவனுக்கு 5 வயது முதல் தெரியும். அந்த பெண்ணை தோளில் வைத்துக் கொண்டு நிறைய பாட்டு பாடியிருக்கிறான். அவள் கையால் எத்தனையோ முறை நீர் மோரும் வெள்ளமும் சாப்பிட்டிருக்கிறான். கூந்தப்பனை மட்டையை நெருப்பில் காட்டி மாவலி சுத்தியிருக்கிறான். கோதை இருக்கிற வரையில் கார்த்திகைக்குத்தான் மாவலி என்பதை போய்விட்டது. அவளுக்காகவே நூற்றுக்கணக்கில் பணம் பூக்களை சேர்த்து வைத்துக் கொள்வதாயிற்று. மாதவராயா, மாவலி சுற்றேன், சங்கு மாதிரி சுற்றேன், சக்கரம் மாதிரி சுற்றேன். கோதை சொன்னபோது மாட்டேன் என்று யாருக்குமே மனசு வந்ததில்லை. முழு வேகத்தில் விஷ்ணு சக்கரம் மாதிரி சுற்றும் போது பூங்கோதை அவன் எதிரே கண் முழுக்க ஒளிபடர கைகள் கூப்பி கோவிந்தா கோவிந்தா என்று அலறினது இன்னும் காதில் கேட்கிறது. பவபூபதி கோதைக்கு முறைப்பெண் அந்தணன். அதனால் பூபதி கோதை இருக்கும் பக்கம் கூட வரமாட்டான். ஊரில் அத்தனை பேரும் கோதையை நேசித்தனர். பூபதிக்கு மட்டும் அவளை நேசிக்க முடியவில்லை. முறைப்பெண்ணை எப்படி நேசிப்பது? வேண்டுமானால் கல்யாணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ரொம்ப சீக்கிரமே தெரிந்துவிட்டது, பூபதிக்கு கல்யாணம் ஆகாது என்று. முறைப்பெண்ணை மணந்து கொள்ள மறுத்துவிட்ட போது வேறு யார் பெண் கொடுக்க வருவார்கள்? பவபூபதி இதை மாதவராயனிடம் சொல்லி வருத்தப்பட்டான். மாதவராயன் இதை பவபூபதியின் அப்பாவிடம் பேசினான். பால் பானைகளை வீட்டில் இறக்கி தும்பு கயிற்றை திண்ணை தூணில் கட்டிய பிறகு சிறிய நம்பிய பார்க்க வேதனையாக இருக்கு என்று கை கூப்பி பேசினான். பவபூபதியின் அப்பாவுக்கு புரிந்துவிட்டது. கோபிநாதை கிழித்து விட்டு அவனை போக சொல் என்று சொல்லி போய்விட்டார். இனிமேல் தரிக்கவே முடியாது என்கிற போதுதான் கௌபின கயிற்றை அறுத்தறிவார்கள். வெறும் பன்னாடையை இடுப்பில் சுட்டி கொண்டு ஊரை விட்டு போய்விடுவார்கள். அப்படியே போனவர்கள் திரும்பி வந்ததாக சரித்திரமே இல்லை. மாதவராயன் இதை பவபூபதியிடம் சொல்லவில்லை. பவபூபதி கௌபீனத்தையும் அறுக்காமல் வீட்டுக்கும் போகாமல் வெகு நாள் வெளியிலேயே சுற்றி கொண்டிருந்தான். பவபூபதிக்கு உணவு ஒரு பிரச்சனை இல்லை. எந்த ஆயர் வீட்டிலும் அரிசியும் தயிரும் கொடுப்பார்கள். பவபூபதியும் வெறுமே கை நீட்டி கேட்க மாட்டான். கோலம் போட்ட திண்ணையில் அமர்ந்து கொண்டு சாமவேதம் சொல்வான், ருத்ரம் சொல்வான், இந்த வீட்டு கூரையை பொத்துக்கொண்டு சுவர்ணமாக பொழிய வேண்டும் என்று லட்சுமி தேவியை வேண்டுவான். அவன் குரல் கிராமத்தில் பல பேருக்கு பிடித்திருந்தது. அவன் சொன்னது நடக்குமோ என்ற நம்பிக்கையும் இருந்தது. பவபூபதி பகல் வேளைகளில் மாதவராயன் மாடு மேய்க்கும் இடத்துக்கு போவான். தானும் தமிழில் பாட்டு எழுத வேண்டும் என்று முயற்சி செய்வான். இடுப்பில் செருகியிருந்த ஓலை துணுக்குகளை எடுத்து உறக்கப்படித்து மாதவராயனிடம் சரியா என்று கேட்பான். சில சமயம் நப்பினைக்கும் படித்து காண்பிப்பான். நப்பினை மாதவராயனை நேசிக்கிறவள். அவள் எதிர் வீட்டில் வசிப்பவள். அவளை மாதவராயன் ஒருமுறை ஓனாயிடமிருந்து காப்பாற்றியிருக்கிறான். நப்பினைக்கு தூரத்து உறவாக கூட முறைப்பையன் யாரும் இல்லை. நப்பினையின் தாயார் மாதவராயன் உள்ளே வந்தால் உட்காருவதில்லை. தனக்கென்று 100 மாடுகள் வந்தவுடன் மாதவராயன் நப்பினையை கல்யாணம் செய்து கொள்வான். பகல் வேளைகளில் நப்பினை சின்ன மாடுகளுக்கு தண்ணீர் ஊற்ற வருவாள். ஆண்டாளை பற்றி 1000 கதை சொல்வாள். மாடு புல் மேய்கிறது, மாதவராயன் காட்டை மேய்கிறான், நீ இங்கே மல்லாந்து படுத்து மேகத்தை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி, போய் கோதையிடம் பேசு என்று சொல்லுவாள். அவள் வார்த்தையை நம்பி கோதையிடம் போய் அவமானப்பட்டாயிற்று. சமித்து மூட்டையும் மூங்கில் அரிசியும் அவள் வீட்டில் இறக்கி குசலம் விசாரித்த போது கோதை வெளியே வரவில்லை. பெரியாழ்வாரும் பிடி கொடுத்து பேசவில்லை. அவன் விடைவிட்டு கொள்ள எழுந்தபோது பூங்கோதை உறக்க பாடுவது காதில் கேட்டது. வானிடை வாழும் அவ்வாவனருக்கு மறைவர் வகுத்த வேள்வி அவி கானிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப. பாட்டை முடிப்பதற்கு முன் பவபூபதி எழுந்து விட்டான். மிச்சத்தை தெருவில் நின்றபடி கேட்டான், அவள் தேவர்களுக்கு உண்டான அவி பொருளாம், மிக மிக உயர்ந்தவளாம், பவபூபதி நரியாம் நாயாம், அடிக்கடி வந்து போய்கொண்டிருப்பதை அப்படி இடித்து காட்டுகிறாளாம். மாட்டேன் மாட்டேன் என்று சொல்கிற பெண்ணை மறுபடி பார்ப்பது தவறுதானே என்று பவபூபதிக்கு பட்டது. நரி நா என்று ஏசும் அளவுக்கு நடந்து கொண்டோம் என்று ஆத்திரம் வந்தது. ஒரே இனத்தில் ஒரே இடத்தில் பிறந்த சக மனிதரை அண்டை வீட்டானே இத்தனை அலட்சியப்படுத்துவது ஆகாத்தியம் என்று பட்டது. எனக்கு என்ன குறை என்ற கேள்வி வந்தது. லேசாய் மூக்கில் ஒரு வளைவு, உயரம் சற்று குறைவு, வடமர் நிறமில்லாமல் கொஞ்சம் கருப்பு, நான் அழகில்லை ஆனால் அகோரமும் இல்லையே. பாட்டு எழுதுகிற ஆசையால் பூஜை புனஸ்காரம் செய்கிறவன் என்பதால் என்னை புறக்கணிக்கிறாள் என்று நினைத்தேன். நிஜமாகவே இவள் சுவாமியை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாளா? கடவுளை கல்யாணம் செய்து கொள்வது என்றால் என்ன? தஞ்சாவூர் செங்காமலத்தாட்சி செய்வது மாதிரியா? சு, ஆண்டாள் அந்தனர் குலமாயிற்றே, வேறு எவ்விதம் தான் இது நடக்கும்? வாரணம் ஆயிரம் சூழ வலம் வந்து என்று நப்பினை ஒரு பாட்டு பாடினாளே, எங்கள் ஆண்டாள் எழுதியது என்று கண்கள் செருக பேசினாளே, அது மாதிரி நடக்குமோ? பார்ப்பன் சிட்டர்கள் பறந்து வந்து ஏற்றி, அப்பா எத்தனை அற்புதமான வரி அது, ஒருவேளை இந்த வரியை என்னை நினைத்துத்தான் கொண்டுதான் பாடினாலோ, வாசல் நின்று அவள் திருமணத்தின் போது வேதம் சொல்லி காசு வாங்கி கொண்டு போ என்கிறாளா? இத்தனை அலட்சியம் ஒரு பெண்ணுக்கு ஆகுமோ? திருமணம் என்பது மனிதர்களுக்குள் நடப்பது தானே. மனிதன் மிருகத்தை மணந்து கொண்டால் அது திருமணம் என்று சொல்ல முடியுமா? அதே விதமாய் அறிய முடியாத தேவனை எண்ணி என்னை மணந்து கொள் என்று அழைப்பதும் நியாயமாகுமா? கோதை, நீ ஏன் மனிதர்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டாய்? வெறுக்கத்தக்கது என நீ மனிதனிடம் கண்டது எது? நிலையாமையா? அது உனக்கும் உண்டாவல்லவா? கோதை, நீ என்னை மட்டுமல்ல இந்த ஊரையை பாழ்படுத்தப் போகிறாய் என்று நினைக்கிறேன். ஆணை தேடி பெண் இயங்குவதும் பெண்ணை தேடி ஆண் அலைவதும் இயல்பு என்பதை ஏன் மறந்து விட்டாய்? ஆண் எண்ணப்படுபவன் விஷ்ணு என்று சொல்வது ஒரு உபகாரத்துக்கு, உபமான சந்தோஷத்துக்காக. இது உண்மையல்ல கோதை. ஆனால் இதையெல்லாம் கோதைக்கு யார் எடுத்து சொல்ல முடியும்? எல்லாம் வல்ல அவனை எனக்கும் பிடிக்கிறது. அவனுள் நீயும் அடக்கம், நானும் அடக்கம். நீயும் நானும் சந்தோஷிக்கையில் அவன் சந்தோஷம் அடைகிறான், நான் கோபம் கொள்ளும்போது துக்கம் கொள்கிறான். என்னை வேதனைப்படுத்தி விட்டு நீ யாரை சந்தோஷிக்கப் போகிறாய்? குழந்தையை மிதித்து விட்டால் கோவிலுக்கு தேரோட்டுவார்கள். பவபூபதி அதற்கு பிறகு கோதையை தேடி போகவில்லை. ஆனால் கோதையின் செயலால் ஊர் மாறிக்கொண்டிருந்ததை கவனித்துக் கொண்டிருந்தான். மாதவராயன் ஒரு மாட்டை மடக்கி பிடித்தவாறு சறுக்கி விழுந்து விட்டான். நப்பின்னையும் அவள் தோழிகளும் கைகொட்டி சிரித்தார்கள். எங்கள் கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது என்று பாட்டை கும்பலாய் பாடினார்கள். கோவிந்தன் குழல் ஊதினால் பசுக்கள் தானாக வருமாம், மடி நிறைய பால் சுரந்து தரையை நனைக்குமாம். மாதவராயா, நீ உரத்த குடலில் பாடியிருப்பாய், அதுதான் என் மாடு மிரண்டு போகிறது என்று இடைச்சி அவனை குறை கூறினாள். காலை நேரத்தில் பெண்கள் தயிர் கடவதை அறவே விட்டு விட்டார்கள். மார்கழியிலும் ஆடியிலும் மட்டுமே நோன்பு நோர்க்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். ஒவ்வொரு விடியலிலும் கோவிலுக்கு போய் நெடுநேரம் பாடினார்கள். ஆற்றுத்துறைக்கு ஆட்கள் போக முடியாதபடி கும்மாளமிட்டார்கள். நப்பின்னை பகல் பொழுதில் ஒரு மாமரத்தை வலம் வந்து அதை மாதவா மதுசூதனா என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறாள். பெண்களின் கவனிப்பு குறைந்ததால் மாடுகள் நோயுற தலைப்பட்டன. தோல் வலிக்க கறந்து வைத்த பாலை குழந்தைகள் உருட்டி விட்டன. குழந்தைக்கு திருஷ்டி கழித்தார்கள். கொண்டை பூவும் மயிர்பீலியும் தங்க அரைஞானும் மாட்டி அழகு பார்த்தார்கள். வேற்றூரிலிருந்து ஆண்கள் துணையுடன் பெண்கள் கோதையை பார்க்க வந்தார்கள். காவலுக்கு வந்த ஆண்கள் எதுவும் செய்வதற்கு அற்று வெறுமை குத்தியிருந்தார்கள். பொதுவாக எல்லா ஆண்கள் முகத்திலும் ஒரு விரக்தி படர ஆரம்பித்து விட்டது. நப்பின்னைக்கும் மாதவராயனுக்கும் கல்யாணம் நடந்தது. சடங்குகள் முடிந்ததும் நப்பின்னை கோதையிடம் போய் நமஸ்கரித்து விட்டு வந்தாள். மாதவராயனிடம் வந்து இன்னும் ஒரு வருடத்துக்கு ஒன்றுமில்லை என்று கூறினாள். மாதவராயன் வீட்டுக்கு திரும்ப மறுக்கிற மாடுகளை புளிய விழாறினால் அடிக்க ஆரம்பித்தான். பவபூபதியை கோதை மறுத்ததைத் தொடர்ந்து ஊரும் மறுக்க ஆரம்பித்தது. தன் நிலை மறந்து அழுது கொண்டிருந்தது. கோதையை பற்றியே பேசலாயிற்று. ஊரில் மஞ்சு விரட்டோ உரியடியோ வேண்டாம் என்று ஆண்களை தடுத்து விட்டனர். திடுமென்று ஒரு விடியற் காலையில் திருவரங்கம் எந்த திசையில் இருக்கிறது என்று தெரியாதவர்கள் எல்லாம் அங்கே பயணப்பட ஆயத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். பயணத்துக்கு தயங்கிய ஆண்களை பெண்கள் கோபித்து கொண்டார்கள். உடுத்திய கந்தலோடு ஊர் எல்லையில் அந்த ஊர்வலத்தில் பவபூபதியும் கலந்து கொண்டார். கோயிலுக்குள் மாதவராயன் உலுக்கி விசாரித்த போது இனம் தெரியாத ஒரு இருட்டுக்குள் மூழ்கியிருப்பதைப் போல உணர்ந்தார். அது அவ்வளவுதான் என்கிற மாதிரி பதில் சொன்னான். பவபூபதிக்கு மந்திரங்கள் மறந்து போயின. மடியில் இருப்பதை பிடுங்கி கன்னத்தில் அரைந்து யாரோ மல்லாக்க தள்ளின உணர்ச்சி வெகு நேரம் இருந்தது. முகமறியாத ஒரு நபர் மீது கோபம் பொங்கியது. ஊர் எல்லைக்கு வந்தவுடன் அங்கே இருந்தபடி கோதை வாழ்ந்த வீட்டை உற்று பார்த்தான். இடுப்பில் இருந்த கௌபீன கயிற்றை அறுத்து எரிந்தான். உடைகள் எதுவுமின்றி வடக்கு திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். முற்றும்.